إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه، عما بعد. فقد قال الله تبارك وتعالى بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل اللهم مالك الملك تعطي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير. تولج الليل في النهار وتولج النهار في الليل، وتخرج الحي من الميت وتخرج الميت من الحي، وترزق من تشاء بغير حساب. وقال النبي صلى الله عليه وسلم: يا عبادي، وقال النبي صلى الله عليه وسلم فيما يرويه عن ربه تبارك وتعالى: يا عبادي، أنا الملك، أنا مالك الملوك، قلوب الملوك في يدي، ولو أن عبادي أطاعوني حولت قلوب ملوكهم عليهم بالرأفة والرحمة، إلى آخر الحديث. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்து தக்குவா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நாட்டில் முஸ்லீம்கள் சுமார் 1200 வருட காலத்தினுடைய சரித்திரம் படைத்த மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரித்திரத்தை திரட்டி பார்க்கும் பொழுது ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபுவத்துக்கு முன்னாலேயே அரபியர்கள் இந்த நாட்டுக்கு வந்து போயிருக்கிறார்கள். இந்த நாட்டுடன் வர்த்தகம், இந்த நாட்டினுடைய பல வகையான நடவடிக்கைகளில் அரபியர்கள் தொடர்புட்ட மக்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட அன்பான சகோதரர்களை, பெரியார்களே, இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இந்த நாட்டுக்கு எப்பொழுது வந்தது, இந்த நாட்டிலே எப்பொழுது முஸ்லீம்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், இந்த நாட்டினுடைய முஸ்லீம்களுடைய சரித்திரம் என்ன என்று சொல்லக்கூடியதை முஸ்லீம்கள் ஆராய்ச்சி செய்ததை விடவும் பிற மதத்தவர்கள் இதை ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். இதை ஆராய்ச்சி செய்து முஸ்லீம்கள் இந்த நாட்டில் 1200 வருட காலத்துக்கு முன்னால் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை சரித்திர ரீதியாகவும் இருக்கக்கூடிய அடிக்கோடிகளை மையமாக வைத்து அதை நிரூபித்திருக்கிறார்கள். ஆனாலும் புடம்பான சகோதரர்களை, பெரியார்களே, அந்த 1200 வருட கால வாழ்க்கையினுடைய சரித்திரத்தை திரட்டி பார்க்கும் பொழுது இந்த நாட்டிலே வாழ்ந்த முஸ்லீம்கள் இந்த நாட்டுக்கு மிகவும் ஐக்கியம் உள்ள மக்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய ஒருமைப்பாட்டை பாதுகாத்திருக்கிறார்கள். இந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்காக வேண்டி முஸ்லீம்கள் பதாக பாடுபட்டிருக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய சுதந்திரத்தையும் சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டும் காவடித்து ஆட்சியிலிருந்து இந்த நாடே விடுபட்டு இந்த நாட்டு ஒரு சுயமான ஒரு நாடாக இயங்க வேண்டும், நாடாக திகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த நாட்டிலே இருந்த முன்னோர்கள் முஸ்லீம்கள் ஏராளமான பாடுபட்டிருக்கிறார்கள். இவைகள் அனைத்தும் நாம் அறிந்த சரித்திர பின்னணிகள். ஆனாலும் அன்பான சகோதரர்களை, பெரியார்களே, இந்த முஸ்லீம்கள் இந்த நாட்டுக்கு செய்திருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு செய்திருக்கக்கூடிய வேலைகள், முஸ்லீம்களுடைய வாழ்க்கைக்காக வேண்டி செய்திருக்கக்கூடிய கடமைப்பாடுகளை பார்க்கும் பொழுது அவைகள் எண்ணி முடிக்க முடியாதவைகள் ஏராளம் வந்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், ஹஜ்ஜு பெருநாளுடைய தினத்தில் நாங்கள் குர்பான் கொடுக்கிறோம், உபஹியா கொடுக்கிறோம். இது ஒரு முக்கியமான ஒரு அமல், ஒரு முக்கியமான கடமை. ஆனாலும் குறைவான சகோதரத்தை, பெரியார்களே, நம்ம வாழக்கூடிய இந்த நாடு ஒரு பௌத்த நாடாக இருந்தாலும் கூட இந்த நாட்டில் சுமார் 1140 வருடங்களுக்கு முன்னால் இந்த நாட்டில் எப்படி குர்பான் கொடுக்கப்பட வேண்டும், எப்படி மாடு அறுக்கப்பட வேண்டும், எப்படி ஆடு அறுக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடியது வெள்ளையர்கள் பிரகான் பிரிட்டிஷ்கார் பிரிட்டிஷ் மக்கள் இந்த நாட்டை ஆளக்கூடிய காலகட்டத்திலேயே அந்த காலத்தில் வாழ்ந்த முஸ்லீம்கள் குரானையும் சுன்னாவையும் மையமாக வைத்து இப்படித்தான் மாடறுக்கப்பட வேண்டும், இதற்குரிய சட்டம் இப்படித்தான், இதற்குரிய லா இப்படித்தான் என்பதை அவர்கள் செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். இப்படியாக ஒவ்வொன்றாக நாங்கள் எடுத்து பார்ப்போம் என்றிருந்தால் அன்பான சகோதரர்களை பெரியார்களே நமக்கு ஏராளம் கிடைத்திருக்கிறது, இந்த நாட்டில் ஏராளம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த நாட்டை நாம் எடுத்துக்கொண்டால் அன்பான சகோதரர்களே எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த அரசியல் தலைவர்கள் அவர்களுடைய பெயர் நாமங்களை சொல்லும் பொழுதெல்லாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத்தி செய்வானாக என்று துவா கேட்பது நம்முடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர்கள் பூர நோக்கம் செயல்பட்டார்கள். இந்த நாட்டிலே எதிர்காலத்திலே வரக்கூடிய முஸ்லீம்கள் இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க கூடாது, இவர்கள் சுதந்திரமாக இவர்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்கான அனைத்து அத்திவாரத்தையும் விட்டுவிட்டு சென்றார்கள். உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், பாடசாலைகள் எடுத்துக்கொண்டால் முஸ்லீம்களுக்கு என்று சொல்லியே தனி பாடத்திட்டம் இருக்கிறது, தனி பாடசாலை இருக்கிறது. உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலையும் முஸ்லீம்கள் சிறுபான்மையாக வாழக்கூடிய எந்த ஒரு நாட்டிலையும் அவர்களுடைய மதம் சம்பந்தப்பட்ட பாடத்தை ஒரு பரீட்சைக்குரிய பாடமாக எங்கேயுமே காணப்பட முடியாது. இந்த நாட்டை பொறுத்தவரையில் அது ஜிசி ஓலவலாக இருக்கலாம், அது ஜிசி ஏலவலாக இருக்கலாம், இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒரு பாடத்தை பரீட்சைக்குரிய ஒரு பாடமாக எழுதக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த நாட்டு அரசாங்கங்களுக்கு வழங்கி இருக்கிறது. இது இந்த நாடு தந்ததல்ல, இந்த நாட்டிலே வாழ்ந்த முஸ்லீம்கள் எங்களுக்காக வேண்டி செய்துவிட்டு போன உண்மைகள் இவைகள் அனைத்தும். பாடசாலைகள் எடுத்துக்கொண்டால் சுமார் 270 மேற்பட்ட பாடசாலைகள் முஸ்லீம்களுக்கு என்று சொல்லி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதை இஸ்லாம் மயப்படுத்துவது, இஸ்லாமிய கலாச்சாரம் பேணப்படக்கூடிய, தொழுகைகள் பேணப்படக்கூடிய, ஆண் பெண் கலப்புடன் இல்லாத, உண்மைகளையும் தௌஹீதையும் ஏகத்துவத்தையும் போதிக்கப்படக்கூடிய பாடசாலைகளாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய திறனையும் திறமையையும் அந்த காலத்திலே வாழ்ந்த அரசியல் தலைவர்கள் ஆக்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இப்படியாக சொல்ல போன அந்த சகோதரர்களை பெரியார்களே ஒன்றல்ல ரெண்டல்ல, ரமலானுடைய காலம் வந்துவிட்டால், ரமலானுடைய காலம் வந்துவிட்டால் இந்த நாட்டினுடைய முஸ்லீம் பாடசாலைகள் அரசியல் அரசாங்க ரீதியாக சட்ட ரீதியாக விடுமுறை கொடுக்கப்படுகிறது. ஒரு மாத காலம் விடுமுறை, 35 விடுமுறை. முஸ்லீம்கள் நோன்பு நோக்கிறார்கள், முஸ்லீம் குழந்தைகள் நோன்பு நோக்கிறார்கள், பாடசாலைக்கு போகக்கூடாது, இது சிரமங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் இடம் கொடுக்கிறது என்பதற்காக வேண்டி இந்த நாட்டினுடைய பௌத்தருடைய பாடசாலை இயங்கிக் கொண்டிருக்கிறது, இந்துக்களுடைய பாடசாலை இயங்கிக் கொண்டிருக்கிறது, கிறிஸ்தவ சமூகத்தினுடைய பாடசாலை இயங்கிக் கொண்டிருக்கிறது, முஸ்லீம்களுடைய பாடசாலைக்கு விடுமுறை விடப்படுகிறது. அன்பான சகோதரர்களை புரியாதே, இது முஸ்லீம்கள் சிறுபான்மையாக வாழக்கூடிய நாட்டில் அல்ல, இது முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய நாடுகளில் கூட ரமலானுக்கு பாடசாலை விடுமுறை கொடுக்கப்பட மாட்டார். இந்த நாட்டிலே அந்த நாட்டுக்கு கிடைத்திருக்கக்கூடிய சில பாக்கியங்கள் இவைகள், நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைகளை, நமக்கு என்ன கிடைத்திருக்கிறது என்பதை நம்முடைய அயல் நாட்டிலே வாழக்கூடிய இந்தியாவிலே வாழக்கூடிய முஸ்லீம்களிடத்திலே கேட்டு பார்த்தால் அவர்கள் சொல்லுவார்கள் எங்களுக்கு என்ன கிடைத்திருக்கிறது என்பதாக. ஒன்றை நாங்கள் விளங்க வேண்டுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ளாக லேசான முறை ஒப்பீட்டு ரீதியாக விளங்கிக் கொள்ளுங்கள், அதாவது கம்பேர் பண்ணி பாருங்கள் எனக்கு என்ன கிடைத்திருக்கிறது, தீனுடைய விடயத்தில் அங்கே இருக்கிறேன் என்பதை பார்ப்பதற்காக வேண்டி என்னை விட தீனிலே உயர்ந்திருக்கக்கூடிய ஒருவனை பாருங்கள், மாஷா அல்லாஹ் எனக்கு சொல்லக்கூடிய பாக்கியமில்லை, என்னை போன்று வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரி தான் இவரும், ஆனால் அவர் கைவுக்கு நேரத்துக்கு ஐவேளை தொழுகைகளை ஜமாஅத்துடன் தொழக்கூடிய ஒருவராக இருக்கிறார். நான் வட்டி வாங்கிக் கொண்டிருக்கிறேன், வட்டி இல்லாமல் வியாபாரம் செய்ய முடியாது என்று சொல்லி விதந்தாவாக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னை விடவும் அழகாக வியாபாரம் செய்யக்கூடிய ஒருவர் இவர், ஆனால் அவருடைய வியாபாரத்திலே வட்டி இல்லையே, அவருக்கு முடியமாக இருந்தால் என்னிடத்து முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தீனுடைய விடயத்தில் எப்பொழுதும் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு மேலே உள்ளவர்களை அவர்கள் என்ன செய்கிறார்கள், நீங்கள் அந்த இடத்தை அடைந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் என்ற கருத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். துனியாவுடைய விடயத்தில் அழிந்து போகக்கூடிய சொற்பமான அற்பமான இந்த துனியாவுடைய விடயத்தில் நீங்கள் மேலே பார்க்க வேண்டாம், நீங்கள் கீழே பாருங்கள். உங்களுக்கு கீழுள்ள மக்களை நீங்கள் பார்க்கும் பொழுது அல்லாஹ் உங்களுக்கு என்ன தந்திருக்கிறான் என்பதை உங்களால் விளங்கிக் கொள்ள முடியும். எனக்கு வீடு இருக்கிறது அவனுக்கு வீடு இல்லை, எனக்கு வாகனம் இருக்கிறது அவனுக்கு வாகனம் இல்லை, எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தேக ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான், என்னுடைய குழந்தைகள் அனைவரும் சேக ஆரோக்கியத்துடன் சரீர சுகத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு இந்த பாக்கியம் கொடுக்கப்படவில்லையே என்பதை நினைத்து நினைத்து நினைத்து
அல்லாவுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று சொல்லக்கூடிய ஒப்பீட்டு ரீதியாக, நன்றி செலுத்தக்கூடிய ஒப்பீட்டு ரீதியாக அல்லாஹ் எனக்கு என்ன தந்திருக்கிறார் என்பதை விளங்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீணுடைய விடயத்தில் மேலே பாருங்கள், துனியாவுடைய விடயத்தில் கீழே பாருங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு உண்மையை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அன்பைக்குரிய செல்லையான சகோதரர்களை தெரியாமே நாம் விலகிக் கொள்ள வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அனைத்தையும் செய்துவிட்டு சென்றதின் காரணமாகத்தான் இன்று நாங்கள் பள்ளி வாயில் கட்டிக் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டிலே பள்ளி கட்ட எந்த தடையும் இல்லை. சட்ட ரீதியாக யாருக்கும் தடுக்க முடியாது. மரக்கஸ்தலங்களை நிர்ணயிப்பதற்கு இந்த நாட்டினுடைய சட்டம் அனுமதி வழங்கியிருக்கிறது. இது இன்று எழுதப்பட்டதல்ல, நம்முடைய முன்னோர்கள் இடைவிட்டுச் சென்றிருக்கிறார்கள். மதரசாக்களுடைய சரித்திரத்தை படித்து பாருங்கள். சுமார் அன்பான சகோதரர்களை தெரியாமே 180 மேற்பட்ட மதரசாக்கள் இங்கே இந்த நாட்டிலே எங்கிக் கொண்டிருக்கிறது. இதே போன்று பெண்களுக்குரிய அரபிக் கலாச்சாரங்கள் வெறுமனே மார்க்கெட்டை மாத்திரமல்ல, இந்த நாட்டினுடைய என்ன பகுதி இருக்கிறதோ பாஷை வரவு இருக்கிறது. இந்த நாட்டில் இருந்து வாழக்கூடிய ஒருவர் திருந்தி வைத்திருக்கக்கூடிய சட்டங்கள் இருக்கிறது. இவைகள் அனைத்தையும் கற்பிக்கக்கூடிய மதரசாக்களும் பாடசாலைகளும் பெண்கள் மதரசாக்களும் இந்த நாட்டிலே தலை விழுந்து செழிப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இவைகள் அனைத்துக்கும் காரணம் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் இவைகள் அனைத்துக்கும் உரிய அடித்தளத்தை போட்டுவிட்டு சென்றார்கள். அன்பான சங்கையான சகோதரர்களை தெரியாமே எங்களுடைய முன்னோர்கள் யாருமே இந்த நாட்டுக்கு வந்து நாட்டினுடைய வழக்கையும் நாட்டிலே இருக்கக்கூடிய பொருளையும் சுரண்டி கொண்டு போக இங்கே வரவில்லை. உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், பிரிட்டிஷ்காரர் ஆங்கிலேயர்கள் இங்கே வந்தார்கள். இந்த நாட்டை சுமார் 500 மேற்பட்ட வருடங்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள், இங்கே இருக்கக்கூடிய அனைத்து வளங்களையும் சுரண்டி கொண்டு போனார்கள். கொல்லாந்தர்கள் வந்தார்கள், என்ன செய்தார்கள், இங்கே வந்து என்ன செய்தார்கள் சொன்னால் வர்த்தகம் செய்யவில்லை. இங்கே இருக்கக்கூடிய வளங்களை, இங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸ், இவைகள் அனைத்தையும் சுரண்டி கொண்டு போனார்கள். ஆனால் எங்களுடைய மூதாதையர்கள் அரபியர்கள் இங்கே வந்து இங்கிருந்து எதையும் அவர்கள் கொண்டு போகவில்லை. அவர்கள் சம்பாதித்தார்கள், அவர்கள் சேமித்தார்கள், அனைத்தையும் இங்கே விட்டுவிட்டு சென்றார்கள். அவர்களுடைய பரம்பரை, அவர்களுடைய குலம், அவர்களுடைய நசப் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பான சகோதரர்களை தெரியாமே இதுதான் எங்களுடைய வாழ்க்கை சுருக்கமாக இருக்கிறது. ஆனாலும் கூட சமீப காலத்தில் இந்த நூற்றாண்டில் முஸ்லீம்களுக்கு சொல்லப்படக்கூடிய பேர் நாமங்களையும் முஸ்லீம்களை விவரிக்கக்கூடிய நிலங்களையும் முஸ்லீம்களுடைய பெயர்களை சொல்லக்கூடிய முறையையும் நாங்கள் பார்க்கும் பொழுது ரொம்ப வெட்கமாக இருக்கிறது. முஸ்லீம் என்று சொன்னாலே ஒரு சுயநலவாதி என்று சொல்லக்கூடிய பெயர் நாமம் சூட்டப்படுகிறது. அவர் எப்பயும் தன்னை பற்றி சிந்திப்பார், சுயநலவாதி. அவர் நாட்டை பற்றி சிந்திக்கக்கூடியவன் அல்ல, சொசைட்டியை பற்றி சிந்திக்கக்கூடியவன் அல்ல, தன்னையும் தன் குடும்பத்தையும் மட்டும் சிந்திக்கக்கூடியவன். அன்புக்குரிய சங்கையான சகோதரமே, ஒரு முஸ்லீம் என்றால் யாரு? அவர் பெரும்பாலும் ஒரு இல்லீகல், அந்நாட்டில் அனுமதிக்கப்படாத ஒரு வர்த்தகத்தில் தான் அவர் இருப்பார் என்பது தான் இந்த முஸ்லீம்களுக்கு கொடுக்கப்பட்ட வரைவிலக்கணமாக இருந்து கொண்டிருக்கிறது. என்ன வியாபாரம் செய்ய வேண்டும் முஸ்லீம்கள்? அன்பான சகோதரர்களை தெரியாமலே கொஞ்சம் இஷ்டத்தை கருத்து பாருங்கள், முஸ்லீம்களுக்கு ஏன் இந்த அழிவும் இந்த சோதனை வந்து கொண்டிருக்கிறது? நாம் செய்யக்கூடிய தொழில் எப்படிப்பட்ட தொழில்? இன்று சமீபத்தில் அன்பான சகோதரே பத்திரிகைகள் வரும்பொழுது எப்படி வருகிறது? சிகரெட் மாட்டி இருக்கிறது முஸ்லீம்களுக்கு சொந்தமான, குடு கடத்தப்பட்டிருக்கிறது முஸ்லீம்களின் மூலமாக. இது உண்மையும் தான் பொய்யல்ல, இது உண்மையும் தான் பொய்யல்ல. சிறைச்சாலையில் போய் பார்க்கும் பொழுது சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் சிறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு காலம்? 20 30 ஆயுள் கூடாக. எதற்காக வேண்டி என்று கேட்டால், பெரும்பான்மையானவர்கள் இரண்டு விடயத்திற்காக அங்கே வந்திருப்பார்கள். ஒன்றும் கொலையில் சம்பந்தப்பட்டிருப்பார்கள், கொலை செய்வதில் சம்பந்தப்பட்டிருப்பார்கள், அல்லது மார்க்கெட் நாட்டினுடைய சட்டத்தில் எந்த பாவத்திற்கு எந்த வர்த்தகத்திற்கு கொலை என்று சொல்லி முடிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட தொழில் நடவடிக்கைகளில் அவர் ஈடுபட்டிருப்பார்கள். அன்புக்குரிய செல்லையாக சகோதரர்களை தெரியாமலே இந்த நாட்டிலே வாழக்கூடிய முஸ்லீம்கள் நீ ஒருவர் செய்யக்கூடிய தவறின் காரணமாக உங்களை சுட்டிக்காட்ட மாட்டார்கள், முஸ்லீம்களையே சுட்டிக்காட்டுவார்கள். முஸ்லீம்கள் என்று சொன்னால் சொல்லுவதற்கு வெட்கப்படக்கூடிய அளவுக்கு முஸ்லீம்களுடைய திருநாமத்தை கேவலமாக்கிக் கொண்ட செயல்பாட்டுகளை முஸ்லீம்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்பான சகோதரர்களை தெரியாமலே நாம் இப்படியாக வாழ்ந்துவிட்டு போவோம் என்றிருந்தால் எங்களுடைய பரம்பரை எப்படி, என்ன சொல்லுவார்கள் எங்களுடைய பரம்பரை, என்ன சொல்லுவார்கள்? இந்த நாட்டை பொறுத்தவரை அன்பான சகோதரர்களை தெரியாமலே நாட்டுக்கு நாங்கள் கொடுப்பதை விடவும் நாட்டிலிருந்து வாங்குவதை நாட்டிலிருந்து எடுப்பதை நாங்கள் கூட கூட இருந்து கொண்டிருக்கிறோம். உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், ஒருவர் பிறப்பதும் அரசாங்க வைத்தியசாலையில் அதுவும் இலவசமாகத்தான் கிடைக்கிறது. வைத்தியம் இலவசமாக, பிரசவம் இலவசமாக, நாம் கிடைத்து பிறக்கிறோம் இலவசமாக. அன்பான சகோதரமே, தெரியாமே கடைசியாக போகக்கூடிய கபரஸ்தான் இருக்கிறது, அதுவும் இலவசம்தான். அதுக்கும் நாங்கள் யாரும் காசு கொடுக்கல. வீடு கட்டி இருக்கிறோம், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்க்கு செலவழித்து, ஆனா கபரஸ்தான் வாங்கி வைக்க யாரும் வைக்கல. அது எங்களுக்கு முன்னால் வாங்குவது வாங்கி வைத்து விட்டார்கள், முஸ்லீம்களுக்கு வாங்கி வைத்து விட்டார்கள். இந்த ஒரு நாட்டில் ஜப்பான்ல ஒரு மையத்து மௌத்தானா, மையத்து தூக்கி பள்ளியில் வச்சுட்டு கலெக்ஷன் பண்றாங்க. எனக்கு கவர் வாங்குறதுக்கு கவர் வாங்கித்தான் நடக்க வேண்டும். கவர் கொடுக்கணும் என்றது கடமை அல்ல. இஸ்லாம் சொல்லுகிறது, ஒரு ஜனாசா மௌத்தாகிவிட்டால் அந்த ஜனாசாவுடைய சொத்தை, அனந்தர சொத்தை, இன்ஹெரிட்டன்ஸ், அதை பங்கு வைப்பதற்கு முன்னால அந்த ஜனாசாவை அடக்கிறதுக்குரிய செலவு அவர் விட்டுவிட்டு போன பணத்திலிருந்து செலவழிக்கப்பட வேண்டும். கபர் வாங்க வேண்டும் பணம் கொடுத்து. எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை ஆளக்கூடிய காலகட்டத்தில் கொழும்பை சூழ பாருங்கள், அன்பான சகோதரர், எத்தனை கபரஸ்தான் இருக்கிறது முஸ்லீம்களுக்கு சொந்தமான கபரஸ்தான். எங்கே இருக்கிறது? இது ஊருக்கு வெளியே இல்ல, ஊருக்குள்ள இருக்கிறது, நடு டவுன்ல, நடு சிட்டியில. இது சும்மா வரையில் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் தூர நோக்கில் செயல்பட்டார்கள், தூர நோக்கில் சிந்தித்தார்கள். அன்பான சங்கைக்குரிய மேலான பெரியார்களை சகோதரர்களே, அதே சிந்தனையை நாங்களும் விடுக்க வேண்டும், அதே தூர நோக்கில் நாங்களும் வாழ வேண்டும். ஹராத்தை விட்டுவிடுங்கள். ஹராமான தொழிலையும் ஹராமான ஈடுபாட்டிலும் ஈடுபட்டு மக்களை ஏமாற்றி, அன்பான சகோதரே பெரியார்களே, இன்று என்ன நடந்துவிட்டது? இந்த நாட்டில் சுருக்கமாக சொல்ல போனால் இஸ்லாமிக் பைனான்சிங் இதை பற்றி பேச முடியாது. குர்ஆன் காட்டக்கூடிய பொருளாதார கொள்கை, சுன்னா காட்டக்கூடிய பொருளாதார முறை, இஸ்லாம் கொட்டக்கூடிய சதியா, எவ்வளவு அழகான திட்டம், எவ்வளவு அழகான முறை. இன்றைய உலகம் இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது, ஆனால் நம்முடைய நாட்டை பொறுத்தவரையில் பேச முடியாது. நம்முடைய நாட்டை பொறுத்தவரையில் அதை பற்றி பேசினால் மக்களுக்கு அது ஜீரணிக்கவில்லை. ஏன் காரணம் தெரியுமா? நாங்கள் நடந்து கொண்ட முறையின் காரணமாக நாங்கள் மக்களை ஏமாற்றி விட்டோம். முஸ்லீம்கள் ஏமாற்றி விட்டார்கள், முஸ்லீம்களுடைய பணத்தை திருடி விட்டார்கள். அன்பான சகோதரர்களே, புரியாதே, ஒன்றல்ல, ரெண்டல்ல, மூணல்ல. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மிகவும் அன்பாக சொல்லுகிறேன், மிகவும் பணிவாக சொல்லுகிறேன், இந்த சந்தர்ப்பத்தில் இந்த செய்தி எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு விடயத்தில் நாங்கள் ஈடுபடும் போது என்னுடைய வருமானத்தை மட்டும் பார்க்க வேண்டாம், என்னுடைய லாபத்தை மட்டும் பார்க்க வேண்டாம். நாங்கள் பார்ப்போம் என தெரியுமா? நான் செய்யக்கூடிய வர்த்தகத்தின் மூலமாக சமூகத்துக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்ன, சமூகம் கிடைக்க சமூகத்துக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன. இந்த வியாபாரத்தில் நான் ஈடுபட்டு அன்பான சகோதரர்களை புரியாமே, ஏராளம் இருக்கிறது, அனைத்தையும் பேசக்கூடிய இடம் அல்ல இது. முஸ்லீம்களுடைய நடவடிக்கைகள் எப்படிப்பட்ட நடவடிக்கை? இந்த விடயத்தை கொஞ்சம் கருத்தில் கொண்டு நமக்கு பிறகு வரக்கூடிய ஒரு பரம்பரை இந்த நாட்டில் சுயீட்சமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய விடயத்தை கருத்தில் கொண்டு வாழக்கூடிய முஸ்லீம்களாக நாம் எங்களை ஆக்கிப்பது முயற்சிக்க வேண்டும். இரண்டாவது அம்சம் அன்பான சகோதரர்களை தெரியாது, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், ஆட்சியை கொடுக்கக்கூடியவன் நான், ஆட்சியை பிடுங்கக்கூடியவன் நான், அரசாங்கத்தை உருவாக்கக்கூடியவன் நான், அரசாங்கத்தை கலத்தில் தூக்கி வீசக்கூடியவன் நான். இப்படியான ஒரு யதார்த்தத்தை, ஒரு தௌஹீதை, ஒரு ஏகத்துவத்தை எங்களுடைய கல்வியில் நாங்கள் வைத்திருக்கிறோம். ஒரு முஸ்லிமுடைய வாயினால் வரக்கூடிய ஒரு வார்த்தை தான், நலவு நஷ்டம் அனைத்தும் அல்லாஹ்வின் பொறுப்பிலிருந்துதான். எந்த ஒரு நன்மையும் நடக்க மாட்டால் அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல், எந்த ஒரு தவறை விட்டும், பாவத்தை விட்டும், கேவலத்தை விட்டும் என்னை எனக்கு பாதுகாத்துக் கொள்ள முடியாது அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல். ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை கீழே விழுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் தான் விழும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், நாடிய மக்களுக்கு ஆட்சியை நான் கொடுப்பேன், நாடிய மக்களிலிருந்து ஆட்சியை பிடுங்கிறேன். அன்பான சகோதரர்களை தெரியாமே, இந்த ஆயத்துக்கு, இந்த குர்ஆனுடைய திருவசனத்துக்கு நீங்க விளக்கம் வேண்டும் என்றிருந்தால் நீங்கள் தஃசீரை படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாட்டினுடைய 4 வருட கால ஆட்சியை படித்து பார்த்தீர்கள் என்றிருந்தால் இதற்கு இந்த ஆயத்துக்குரிய விளக்கத்தை நீங்கள் கண்ணால் கண்டுகொள்கிறீர்கள். நாலு வருடம் 40 வருடம் அல்ல, 4 வருடத்துக்கு முன்னால் இந்த நாட்டிலே ஆட்சி செய்தவர்கள் யார், இப்பொழுது ஆட்சி செய்யக்கூடியவர்கள் யார், இவர்களுடைய நிலைப்பாடு என்ன, அல்லாஹ் ஆட்சியை எப்படி கொடுத்தான், அல்லாஹ் ஆட்சியை எப்படி பிடித்து எடுத்தான், 5 மாதங்களுக்கு முன்னால் ஒரே மேடையிலிருந்து வெற்றி கொண்டாடினவர்கள் இன்று பகைவர்களாக மாற்றிவிட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், உன்னுடைய வேலையை நீ செய், என்ற வேலையை நான் செய்வேன், என்னுடைய வேலையை நான் செய்வேன், எந்த வேலையில நீங்க கை போட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க செய்ய வேண்டிய வேலையை நீங்க செய்வோம். 5 மாதங்களுக்கு முன்னால் ஒரே மேடையில் உட்கார்ந்து வெற்றியை கொண்டாடினவர்கள், வெற்றிக்காக வேண்டி குரல் எழுப்பினவர்கள், நாங்க செய்தோம், எங்களை கொண்டு ஆச்சரி என்று சொல்லி சமூகத்தை பார்த்து பேசியவர்கள் அன்பான சகோதரர்களை தெரியாதே. அல்லாஹ் ஒரே மேடையில் உட்கார்ந்தவர்களை 2 மேடையில் எதிரிகளாக உட்கார வைத்து விட்டான். படைத்தவன் சொல்லுகிறான், சூரத்தில் முழுக்க மந்தஷா ஒத்தஞ்சுகள் முழுக்கவின் மந்தஷா ஒத்து இசு மந்தஷா ஒத்து வில்லு மந்தஷா. எனவே அன்புக்குரிய சகோதரர்களை பெரியார்களே, இந்த சந்தர்ப்பத்தில் ஒன்றை மாத்திரம் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், நாம் எப்படி செயல்பட வேண்டும், நம்முடைய சிந்தனை எங்கே போக வேண்டும். இன்று முஸ்லீம்களுடைய வாயினால் வரக்கூடிய சர்வ சாதாரணமான ஒரு வார்த்தை தான் மாற்றம் வர வேண்டும், மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம். இது ஒரு முஸ்லீமுக்கு சொந்தமான வார்த்தை அல்ல, இது ஒரு முஸ்லீமுக்கு சொந்தமான வார்த்தை அல்ல. முஸ்லீமுடைய வார்த்தை எப்படி தெரியுமா இருக்க வேண்டும், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள் இந்த ஒரு துஆவை, அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மன் லா யகாஃபுக வலா யர்ஹம்னா. யா அல்லாஹ், உன்னுடைய அச்சம் யாருடைய உள்ளத்தில் இல்லையோ அவர்களையும், யாருடைய உள்ளத்தில் மக்களின் மீது இரக்கம் காட்டக்கூடிய பண்பினையோ அவர்களையும் எங்கள் மீது சாட்டி விடாதே, எங்கள் மீது சாட்டி விடாதே. அரசர்கள் உருவாகுவது அல்ல, அவர்கள் வெற்றி கொள்வது அல்ல, அவர்கள் வருவது அல்ல, அல்லாஹ் உருவாக்குகிறான், அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அன்பான சகோதரர்களை தெரியாதே, இன்னைக்கு மக்களுடைய ஒரு கம்ப்ளைண்ட், மக்கள் வந்து முறைப்பாடு செய்யறாங்க, வாழ்க்கை செலவு கூடிவிட்டது, வாழ்க்கை செலவு பெருகிவிட்டது. இது நாங்கள் மட்டும் சொல்லக்கூடிய கொண்டல்ல, இதே கம்ப்ளைண்ட், இதே முறைப்பாட்டை சஹாபாக்கள் வந்து நவீனத்தில் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ் ஸஃபிர்லனா, விலைவாசி கூடிக்கொண்டே போகிறதே, லிவிங் காஸ்ட் மேல தலைக்கு மேல போகிறதே, ஸஃபிர்லனா, நீங்கள் விலையை கட்டுப்படுத்துங்கள், விலையை கட்டுப்படுத்துங்கள், இந்த மார்க்கெட் ஓபனாக இருக்குது, இதை வெளிப்பட்டது, இவ்வளவுக்கு தான் வீச்சப்படம் விற்க வேண்டும், இவ்வளவுக்கு தான் கோதுமை விற்க வேண்டும், இவ்வளவுக்கு தான் உப்பு விற்க வேண்டும். அன்பான சகோதரர்களை தெரியாதே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் சஹாபாக்கள் அதே விலைக்கு வித்திருப்பார்கள், வாங்கின விலையை விட குறைச்சி வித்திருப்பார்கள். ஆனா அன்பான சகோதரர்களை தெரியாதே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கையாள அல்ல, அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, அன்பான சகோதரர்களை தெரியாதே, விலையை உயர்த்தக்கூடியவனும் விலையை தாழ்த்தக்கூடியவனும் அல்லாஹ்வாக இருந்து கொண்டிருக்கிறான். இன்னல்லாஹ் ஹுவல் காபிது வல் பாஸித், விலையை உயர்த்தக்கூடியவன், விலையை தாக்கக்கூடியவன், டிமாண்டை உருவாக்கக்கூடியவன், சப்ளையை கூட்டக்கூடியவன் அல்லாஹ்வாக இருந்து கொண்டிருக்கிறான். இது என்னுடைய கையில் உள்ள விடயம் அல்ல, மார்க்கெட் அந்த விடயத்தை அதே இடத்தில் விட்டு விடுங்கள், மக்கள் கூட வாங்குவார்கள், மக்கள் குறைய வாங்குவார்கள். அன்பான சகோதரர்களை தெரியாமலே, ஓபன் எக்கானமிய, பொருள் திறந்த பொருளாதார கொள்கைய இஸ்லாம் இப்படியாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே அன்பான சிந்தியான சகோதரத்தை தெரியாமலே, இன்னும் ஒரு விவாதத்தில் வந்திருக்கிறது, அகமாருக்கும் கும்பாருக்கும் உங்களுடைய தலைவர்கள் உங்களுடைய செயல்பாட்டுக்கு ஏற்ப நியமிக்கப்படுவார்கள். உங்களுடைய தலைவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய செயல்பாட்டுக்கு ஏற்ப அல்லாஹ் ஏற்படுத்துவார். வட்டி வாங்கக்கூடிய சமூகமாக இருக்க வேண்டுமென்றால் அவருடைய தலைவர்களை சூதாடக்கூடிய, பறிமுதல் செய்யக்கூடிய, பிடுங்கி எடுக்கக்கூடிய, பறிமுதல் செய்யக்கூடிய அரசாங்கமாக அந்த அரசாங்கத்தை அல்லாஹ் மாற்றி விடுவார். நீங்க ஹலால்ல வியாபாரம் பண்றீங்க, உங்களோட வருமானம் ஹலாலாக இருக்கிறது, தொழில் ஹலாலாக இருக்கிறது, இருப்பிடம் ஹலாலாக இருக்கிறது, நிச்சயமாக அல்லாஹ் அவனுடைய வாக்குறுதியில் மாற்றம் செய்ய மாட்டான். உங்களுக்கு தரக்கூடிய தலைவர்களையும் இரக்கம் உள்ள, அன்புள்ள, பாசம் உள்ள தலைவர்களாக அந்த தலைவர்களை அல்லாஹ் நியமிப்பான். இந்த கருத்தை தான் அல்லாஹ் ஹதீஸ்ல குறித்து சொல்லி காட்டுகிறான், ஹதீஸ்ல குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்லுவதாக அல்லாஹ் சொல்லுகிறான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, எங்களை பார்த்து பேசுகிறான், எங்களை பார்த்து விழிக்கிறான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, ஒன்றை மாத்திர விளங்கிக் கொள்ளுங்கள், அனல் மலிக், நான் தான் அரசன், நான் தான் அரசன், நான் சூப்பர் பவர் கொடுக்கப்பட்டவன், அனல் மலிக், நான் அரசன், இருக்கக்கூடிய அனைவர்களும் இவர்கள் ஒன்றும் இல்லை. நினைச்சா இவர்களை மாற்றுவேன், நினைச்சா இவர்கள் எல்லாம் மாற்றுவேன். ஒயிட் ஹவுஸ் இன்றைக்கு பிளாக் ஹவுஸாக மாறிவிட்டது. 40 வருடத்துக்கு முன்னால் ஒரு கருப்பனுக்கு அந்த இடத்தில் வேலை செய்ய முடியாது. 40 வருட காலத்தில் அந்த இடத்தை ஆளக்கூடிய ஒரு ஆட்சி செய்யக்கூடிய உலகத்தினுடைய தலைவனாக ஒரு கருப்பனை அல்லாஹ் ஆக்கி வைத்து விட்டான். அல்லாஹ் சொல்லுகிறான், எனக்கு ஒய்ஃப் வெள்ளைய கருப்பாக்குவேன், கருப்பை வெள்ளையாக்குவேன், எனக்கு முடியவில்லை, நான் சாட்டியம் படைத்தவன்.
பாசத்தையும் கலத்தி விடுவேன், உங்களை மிருகங்களை போல் இடத்தாக்குவார்கள்,
உங்களுடைய கஷ்டத்தை கண்டுகொள்ள மாட்டார்கள், உங்களுடைய பிரச்சனைக்கு காவல் கொடுக்க மாட்டார்கள், உங்களுக்காக வேண்டிய கரிசனை காட்ட மாட்டார்கள், உங்களை கொள்ளுவார்கள், உங்களை சிந்தனை செய்வார்கள், உங்களை சிறைபிடிப்பார்கள், உங்களுடைய சொத்தை அபகரிப்பார்கள். அனைத்து விளக்கத்தையும் இந்த ஹதீஸில் கொடுத்துக் கொண்டுங்கள். என்னுடைய அடியார்களுக்கு எனக்கு மாறு செய்வார்கள் இருந்தால் நான் செய்யக்கூடிய ஒன்றுதான். உங்களை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் அவர் முஸ்லீமாக இருக்கிறார், முஸ்லீம் அல்லாம இருக்கிறார். இந்த உலகத்தில் 52 நாடுகள்ல 53 நாடுகள்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் முஸ்லீம்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், என்ன முஸ்லீம் அல்ல ஆட்சிக்கு வர வேண்டும், நாங்கள் நல்லவராக மாற வேண்டும், என்னுடைய நடவடிக்கைகள் நல்லதாக மாற வேண்டும், எனக்கு மேல உள்ளவன் யாராக இருந்தாலும் அவன் என்னை கண்ணியமாக வாழ வைப்பான், அவன் வாழ வைக்க மாட்டான், அல்லாஹ் என்னை வாழ வைப்பான். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், உங்களுடைய தலைவர்கள் உங்களை போட்டு நெசிக்குவார்கள், உங்களை போட்டு சீரழிப்பார்கள், நான் அதை பொருட்படுத்த மாட்டேன், அதை கணக்கெடுக்க மாட்டேன் என்ற யதார்த்தத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த ஹதீஸ் மிஷ்காத்தில் பதிவாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சிந்தையான சகோதரர்களே, மிகவும் விழிப்பாக, மிகவும் திறனுடன், தூர நோக்குடன் செயற்படக்கூடிய முஸ்லீம்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம்தான், நாங்கள் வாக்களித்திருக்கிறோம், வாக்களிப்பதை பற்றி, ஓட்டிங் இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கிறது. நாங்கள் வாக்களிப்பதற்கு போக இருக்கிறோம், யாருக்கோடு வாக்களிக்க போகிறோம், வாக்குரிமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயக நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வாக்களிக்கக்கூடிய உரிமை இருக்கிறது. இது எங்களுக்கு கிடைத்த ஒரு உரிமை, இதை நாங்கள் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, இதை சரியாக நாங்கள் பயன்படுத்த வேண்டும். வாக்களிப்பதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கிறது.
எங்களுக்கு அவனை பேசக்கூடிய ஒருவரை நாங்கள் நியமிக்கும் பொழுது அவர் எங்களுக்கு அவனை குரல் கொடுப்பாரா,
அவருடைய பக்கத்தை பார்த்துக் கொள்வாரா என்று சொல்லக்கூடிய ஒன்றையும் கருத்தில் கொள்ள வேண்டும். இது இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் வோட் பண்ணுவதை பற்றி சொல்லப்பட்டுக்கூடிய விஷயங்கள். அடுத்த அன்பான சகோதரர்களை பெரியாரே, ஒரு அன்பான தாழ்மையான இணக்கமான செய்தியையும் இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த நாட்டில் இந்த காலகட்டத்தில் இந்த சந்தர்ப்பத்தில் பாராளுமன்ற அங்கத்துவம் பெற்ற சுமார் 30க்கு மேற்பட்ட முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். இந்த 30 பேரையும் பார்த்து இந்த உம்மத்தின் சார்பாக, இந்த முஸ்லீம்களின் சார்பாக நாங்கள் உங்களுக்கு கேட்கக்கூடிய ஒன்று தான், நாங்கள் யாரும் உங்களுக்கு வந்து காசி கேட்கல, எங்களுடைய பல பள்ளிக்கு பலந்தாங்கொழி கேட்டு வரல. இந்த நாட்டில் சுமார் 180க்கு மேற்பட்ட மதரசா இருக்கிறது. இந்த 180க்கு மேற்பட்ட மதரசாக்கள் அனைத்துமே டொனேஷன்ஸ்ல, வசூல்ல, ஹதியாக்கள்ல நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் யாரும் வந்து எந்த அரசியல்வாதியினுடைய கதறையும் தட்டி உங்கள் அரசாங்கத்தினால் பணம் ஒதுக்கி தான் ஒட்டி கேட்கல, நாட்டாக வேலை செய்யக்கூடிய நாட்டாவையும் ஹதியா கொடுக்கிறாரு, சொதக்கா கொடுக்கிறாரு, இறைச்சிக்கடையில் வேலை செய்யக்கூடிய ஒரு இறைச்சிக்கடை வியாபாரியும் பணம் கொடுக்கிறாரு. அப்படிப்பட்ட வேர்வை சிந்தி சம்பாதிக்கக்கூடிய மக்களுடைய பணங்களை கொண்டுதான் இந்த பள்ளி வாயில்கள், இந்த மதரசாக்கள், இந்த யசீம் ஹாலாக்கள், இந்த தகையாக்கள், இந்த ஜாவியாக்கள், இந்த வக்தவாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அரசியல்வாதியினுடைய எந்த ஒரு அரசியல் தலைவருடைய கதவையும் தட்டி நாங்கள் எங்களுக்காக வேண்டி உங்கள்கிட்ட கேட்க மாட்டோம், ஆனால் நாங்கள் உங்கள்கிட்ட ஒன்று மட்டும் கேட்டுக்கொள்கிறோம், ஒன்றுக்காக வேண்டி மட்டும் சிவார் செய்கிறோம். நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒரே குரல்ல குரல் கொடுக்க வேண்டும், ஒன்றை பேச வேண்டும். இன்று என்ன நடந்திருக்கிறது சொன்னால், முஸ்லீம்கள் முஸ்லீம்களை தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள், முஸ்லீம்கள் முஸ்லீம்களை எதிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பிற சமூகத்தவர்கள் நீங்க ரெண்டு பேர் சேர்ந்து அடித்துக் கொள்ளக்கூடிய சட்டத்தை பார்த்து அவர்கள் கைதட்டி சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாராளுமன்ற அங்கத்துவம் எடுத்துக்கூடிய அனைவரையும் பார்த்து நாங்கள் கேட்கக்கூடிய ஒன்று தான், உங்களுடைய ஒற்றுமை இந்த சமூகத்துக்கு செய்யக்கூடிய ஆகப்பெரிய உதவி. நீங்க ஒற்றுமையாக இருப்பது எங்களுக்கு பெரிய நிம்மதியாக இருக்கும். நீங்க பிரிஞ்சு போய் கண்டிருந்தால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், என்ன சொல்லுது, சண்டை பிடிக்காதே, கருத்து புறப்படாதே, வேறுபட்ட கட்சியில் இருந்தாலும் முஸ்லீம் என்றத்தை காட்டிக் கொடுக்காதே, இஸ்லாத்தை காட்டிக் கொடுத்து நீ சம்பாதித்து முயற்சிக்கு வராதே, முஸ்லீம் என்ற உணர்வை தந்த உள்ளத்தில் அழைத்துக் கொண்டு செயல்படக்கூடிய பாராளுமன்ற அங்கத்தங்களாக நீங்கள் உங்களை ஆக்கிக் கொண்டால் இது சமூகத்துக்கு செய்யக்கூடிய பெரிய உதவியாக இருக்கும். அப்படிப்பட்ட மக்களாக உங்களை நீங்கள் மாற்றிக் கொள்வீர்கள் என்றால் சொல்லுகிறார், நீங்க என்ன செய்ய வேண்டாம், சண்டை பிடிக்க வேண்டாம், முரண்பட வேண்டாம். அப்படி முரண்பட்டால் என்ன தெரியுமா நடக்கும், உங்களுடைய தைரியத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள், கட்ஸ் போய்விடக்கூடிய கட்ஸ் இல்ல. என்ன செய்யப்படும் நீங்க தெரியுமா, இப்ப வருவான் எதிரி ஷியா சுன்னி என்று சொல்லக்கூடிய ஒன்றை ஈராக்கில் கண்டுகொண்டார்கள், அமெரிக்கர்கள் வந்து உட்கார்ந்து கொண்டார்கள். ஆனா ஈரான் வைத்து பார்த்தா அந்த பிரிக்க முடியாது, ஷியா சுன்னி என்று சொல்லி வந்த மக்களை பிரிக்க முடியாது, அடிப்பேன் அடிப்பேன் என்று சொல்றாங்க, தவிர அடிக்க மாட்டான். ஏன், அந்த போய் உட்கார இடம் இல்ல, முஸ்லீம்கள் மக்கள் ரெண்டாக பிரியல, ஆப்பாடுக்குள்ள வந்தாங்க மக்கள் ரெண்டு கோஷ்டி, ஒரு கூட்டம் பாடிதான் இன்னும் ஒரு கூட்டம் இவங்க இடையில போய் உட்கார்றாங்க. யார் தெரியுமா, கோஆர்டினேட்டராக எங்களுடைய விரோதிகள் நாட்டை சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். அதே தான் நடந்து முடிந்து விட்டது பாகிஸ்தானுக்கும், அதே தான் நடந்து முடிந்து விட்டது பாகிஸ்தானுக்கும். நம்முடைய நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு அவலநிலை ஏற்படக்கூடாது. அதற்கு ஏற்படும் என்றால் அது எங்கிருந்து தெரியுமா ஏற்படும், இந்த முஸ்லீம் தலைவர்களாகத்தான் ஏற்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய உண்மையை வலியுறுத்துகிறேன், மீண்டும் சொல்லுகிறேன். நீங்கள் ஒற்றுமையாகுங்கள், ஒற்றுமையாக செயற்படுங்கள். நாட்டினுடைய எதிர்காலத்தை பற்றி, முஸ்லீம்களுடைய எதிர்காலத்தை பற்றி, முஸ்லீம்களுடைய கல்வியை பற்றி, முஸ்லீம்களுடைய வியாபாரத்தை பற்றி, முஸ்லீம்களுடைய பொருளாதாரத்தை பற்றி, முஸ்லீம்களுடைய ஆன்மீகத்தை பற்றி சிந்திப்பது உங்களுடைய தலையார கடமையாக கொண்டிருக்கிறது. இதை கருத்தில் கொண்டு செயல்படக்கூடிய தலைவர்களாக நம் அனைவருடைய தலைவர்களை வந்து ஆற்றி வைப்பானாக, அல்லாஹ் மாற்றி வைப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் மீது இரக்கம் காட்டக்கூடிய, அல்லாஹுவை பயந்து செயல்படக்கூடிய அரசியல் தலைவர்களை எங்களுடைய தலைவர்களாக மாற்றி வைப்பானாக.